ان الحمد والنعمه لله والقوه والقدره لله والعزه والجبروت لله والملك والملكوت لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه العزيز بسم الله الرحمن الرحيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا صدق الله العظيم وعن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله جاء أعرابي إلى النبي صلى الله عليه وسلم قال يا محمد متى الساعة قال صلى الله عليه وسلم إذا ضيعت الأمانة فانتظر الساعة قال كيف إضاعتها قال صلى الله عليه وسلم إذا وسد الأمر إلى غير أهله فانتظر الساعة رواه البخاري அளவற்ற அருளாளன் நிகரில்லாத அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவன் தனித்தவன் இணை துணை அற்றவன் தன் அல்லாதவர்களை வணங்குவதை முற்றிலும் வெறுப்பவன் என சாட்சியும் சொல்லிக் கொள்கின்றேன் இவ்வுலகம் பாவங்கள் என்ற இருளினால் சூழப்பட்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அல் ஹுதா என்ற நேர்வழியை ஏந்தி வந்த எங்கள் பெருமானார் அஹ்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரை நான் ஓர் உண்மையான முஸ்லிம் எனது கோட்பாடு இஸ்லாம் என்ற அடிப்படையில் வாழுகின்ற ஒவ்வொருவர் மீதும் அஸ்ஸலாத்தனும் கருணையும் அஸ்ஸலாமனும் கடாட்சமும் என்றென்றும் உண்டாகட்டும் இறையில்லம் சமூகம் தந்திருக்கும் இஸ்லாமிய தோழர்களே இஹ்திகாபுடைய நன்னியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் எவைகளையெல்லாம் எடுத்து நடக்கும்படி எங்களை கட்டளையாக சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து நடப்பதற்கும் எதை செய்யக்கூடாது என்று விளக்கியுள்ளானோ அவற்றை முற்றாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கே எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவினால் தெரிவு செய்யப்பட்ட மனிதர்களில் முஸ்லிம்கள் மிகவும் விசேஷமானவர்கள் அல்லாவினால் மனிதர்கள் என்ற இனத்தில் முஸ்லிம்களாக நாம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம் ஒரு மனிதனுக்கு முழு உலகமும் கிடைத்து அவனுக்கு இஸ்லாம் என்ற இந்த பாக்கியம் கிடைக்காவிட்டால் அவன் நஷ்டவாளர்களில் ஒருவராக கருதப்படுகின்றான் அவ்வாறின்றி முழு உலகமுமே அவனுக்கு கிடைக்காமல் இருந்தது ஆனால் இஸ்லாம் என்ற பாக்கியம் மாத்திரம் கிடைத்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவன் அந்த உலகத்தில் மிகவும் வெற்றியாளன் மிகவும் ஒரு உயர் அந்தஸ்தை அடைந்த ஒரு மனிதனாக இஸ்லாம் எங்களுக்கு சித்தரித்து காட்டுகின்றது எனவே நாம் முஸ்லிமாக இருக்கின்றோம் என்பது அது இறைவன் எங்களுக்கு செய்த ஆக பெரிய ஒரு அற்புதம் அவன் எங்கள் மீது கொண்ட இரக்கம் அவனுடைய கருணை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு இமாமாக இருக்கின்ற ஒன்றுதான் அல் குர்ஆன் கபிரிலே கேட்கப்படுகின்ற வமா இமாமுக் உன்னுடைய இமாம் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கப்படும் அதற்கு நாம் சொல்கின்ற ஒரே பதில் இமாமுன் அல் குர்ஆன் எங்களுடைய இமாம் அல் குர்ஆன் என்பதாக இந்த வேதம் எங்களுக்கு ஒரு அருளாக அருளப்பட்டிருக்கின்றது இந்த மனித சமுதாயத்துடைய நேர்வழிக்காக இறைவனினால் அருளப்பட்ட இறைவேதம் இறுதி வேதம் இது அல் குர்ஆனாக இருக்கின்றது இது மனிதர்களுடைய சீர்திருத்தத்திற்காக வேண்டி இறைவனினால் கொடுக்கப்பட்ட ஒன்று. இதிலே ஏவல்கள் இருக்கின்றன, விலக்கல்கள் இருக்கின்றன, ஆகுமான விடயங்கள், ஹராமாக்கப்பட்டவைகள், ஹலாலானவைகள், முபாஹான விடயங்கள், இப்படி இன்னொரு அந்த அம்சங்களை உள்ளடக்கிய வேதம் தான் அல் குர்ஆன். இதிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் உரிய சட்ட திட்டங்களையும் இதிலே அல்லாஹ் வழங்கி இருப்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற நபியுல்லாஹுடைய ஒரு ஹதீஸ் இடம் பெறுகின்றது. எனவே அதிலே ஒரு அம்சமாக நாம் பார்க்கின்றோம், ஒரு மனிதன் வாழுகின்ற வாழ்வில் அவனிடம் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள்தான், ஒரு அம்சம்தான் நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய விடயம், அதாவது அமானிடம் பேணிதல் என்ற அம்சம். இந்த விடயத்தை பற்றி அல் குர்ஆன் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றது. ஒரு மனிதன் வாழுகின்ற காலத்தில், கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற நேரத்தில், குடும்ப வாழ்வில் முஆஷராவில் ஈடுபடுகின்ற போது, தன்னுடைய சொந்த வாழ்க்கை, தன்னுடைய சமூக வாழ்க்கை என்று வரும்போது அமானிதம் என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதனை எங்களுக்கு அல் குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. எனவே இந்த அமானிதத்தில் நாம் எந்த அளவிற்கு இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், இது எங்கள் வாழ்வுடன் எந்த அளவிற்கு ஆழமாக அது பதிந்ததாக இருக்கின்றது என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சூரா அல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், நாம் இந்த அமானிதம் என்று சொல்லக்கூடிய இந்த விடயத்தை நாம் மலைகள் மீது இறக்கி வைக்க பார்த்தோம், அவைகளுக்கு இதனை நாம் முன்வைத்தோம், அதே போன்று பூமிக்கும் நாம் இதனை முன்வைத்தோம், வானங்களுக்கும் இதனை எடுத்து காட்டினோம், அவைகள் எந்த ஒன்றுமே இந்த பெரிய இந்த பொறுப்பை எடுப்பதற்கு அவைகள் மறுத்துவிட்டன. இறுதியாக மனித குலம் அமானிதம் என்று சொல்லக்கூடிய இந்த விடயத்தை சுமந்து கொண்டதாக அந்த வசனம் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. இதே வசனத்தை தான் நான் மேலே ஓதி காட்டினேன். இந்த அமானிதம் என்றால் என்ன? அல் குர்ஆனிலே குறிப்பிடப்பட்ட இந்த அமானிதம் இதற்கு என்ன அர்த்தம் என்று இமாம், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இமாம் கதாதா, சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற முக்கியம் வாய்ந்த முஃபஸ்ஸிரூங்களுடைய கருத்து என்னவென்றால், இது தீனுடைய அம்சங்கள். ஒரு மனிதன் எந்த விடயங்களை கொண்டெல்லாம் இஸ்லாத்தில் ஃபர்லன கடமையாக அவனுக்கு நிர்பந்திக்கப்படுகின்றனவோ, அந்த ஃபர்லுகள், அதே போன்று சுன்னாக்கள், இதர எல்லா தீனுடைய அம்சங்களையும் உள்ளடக்கிய சுருக்கத்திற்கு பெயர்தான் அமானிதம். இந்த அமானிதம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இறைவனுடன் சம்பந்தமாகின்ற அமானிதங்கள் நிறைய இருக்கின்றன. ஒரு முஸ்லிமாக இருக்கின்ற போது ஐங்கால தொழுகையுடைய விடயத்தில் இறைவனால் கட்டளையாக தரப்பட்டிருக்கின்ற இந்த தொழுகை ஒவ்வொரு முஃமினிடமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அமானிதம். யார் ஒரு மனிதன் ஐங்கால தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழாமல் அதிலே அலட்சியம் செய்கின்றாரோ, விட்டு விடுகின்றாரோ, நேரம் தாமதித்து தொழுகின்றாரோ, இவர்கள் அனைவர்களும் ஒரு ரீதியில் அமானிதத்திற்கு மோசடி செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொழுகையை போன்றுதான் இதர எல்லா வணக்கங்களும். ஒருவருக்கு பணம் இருக்கின்றது, உடலில் தெம்பிருக்கின்றது, எல்லா விதமான இஸ்திதாஆத்துகளும் இருக்கின்றது, ஆனால் அவர் ஹஜ் கடமையாக இருந்தும் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இருந்துவிட்டால் இந்த மனிதன் இறைவனினால் விதிக்கப்பட்ட கட்டளையை மீறி இவர் அமானிதத்துக்கு மோசடி செய்த ஒரு குற்றவாளியாக கியாமத்திலே அவர் நிறுத்தாட்டப்படுவார். நோன்பு வருகின்றது, அந்த நோன்புடைய காலத்திலே, அந்த நோன்புடைய ரமலானுடைய நோன்பாக இருக்கட்டும், இதர கடமையான நோன்புகளாக இருக்கட்டும், இந்த நோன்பு மாதங்களில், நோன்புடைய தினங்களில் இறைவனுடைய கட்டளையை மதிக்காமல் ஒருவன் அலட்சியம் செய்துவிட்டால், அதனை துஷ்பிரயோகம் செய்துவிட்டால், இந்த மனிதன் நோன்பை விட்டு அமானிதத்திற்கு மோசடி செய்து கொண்டிருக்கின்றான். எனவே
இபாதத்துடைய இன்னும் பல அம்சங்கள் இருக்கின்றன. இந்த விடயங்களில் ஒரு மனிதன் தன்னுடைய வணக்கங்களை நிறைவேற்றாது இவர்கள் பொதுபோக்காக இருந்து விட்டார்கள் என்றால் இவனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் இருக்கின்ற ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுக்கு மத்தியிலும் இருக்கின்ற தொடர்பை இவன் துண்டித்துக் கொண்டிருக்கின்றான். இறைவன் சொல்கின்றான், இதனை செய்யும்படி அது என்னால் நிறைவேற்ற முடியாது என்று அவன் அடம்பிடிப்பதை போன்று அந்த செயற்பாடு அமைந்து விடுகின்றது என்பதனை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அமானிதம் என்பது அரசியல் மட்டத்திலும் இருக்கின்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே, இது சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவாகி இருக்கின்ற ஒரு சஹீஹான ஹதீஸ், அபூதர் ரலியல்லாஹு அன் அவர்கள் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு என்ன செய்தார்கள், எல்லா இடங்களுக்கும் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் ஒவ்வொரு பிராந்தியங்களுக்கும் சஹாபாக்களை நியமித்துக் கொண்டிருந்தார்கள். காலிகளாக நியமித்தார்கள், கவர்னர்களாக நியமித்தார்கள், அந்த எல்லை காவலர்களாக பல பகுதிக்கும் சஹாபாக்களை நியமித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன் அவர்கள் சென்று நபியுல்லாவிடம், அலா தஸ்தஅமிலுனி, என்னையும் ஏதாவது ஒரு பொறுப்பிற்கு ஏதாவது ஒரு பதவியில் என்னையும் நிறுத்தலாமே யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்க அந்த சஹாபியை பார்த்து அவருடைய நிலப்பரத்தை அறிந்த அந்த நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை, அது மிகவும் பெரிய ஒரு பொறுப்பு, இன்னஹா அமானா, அது ஒரு அமானிதம் சார்ந்த ஒரு விடயம், வஇன்னக வஈப் என்று சொன்னார்கள். நீயோ பலவீனமான ஒரு மனிதன், நீங்களோ பலவீனமாக இருக்கின்றீர்கள், அந்த பெரிய சுமையை உங்களால் சுமக்க முடியாது என்று அந்த சஹாபிக்கு அறிவுரை செய்தார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கிராமப்புறத்து அரபி வருகின்றார். இவர் வந்து நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், கியாமத்துடைய நாள் எப்போது வரும், கியாமத்துடைய நாள், இறுதி நாள் எப்போது வர இருக்கின்றது என்று சொல்லுங்கள் என்று சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று நேரம் அப்படி அமைதியாக இருந்துவிட்டு சொன்னார்கள், இதா லுய்யாத்தில் அமானா ஃபந்தலிரி ஸாஅ, அமானிதத்திற்கு மோசடி செய்யப்பட்டால், அமானிதம் மோசடி செய்யப்பட்டு விட்டால் நீங்கள் கியாமத்துடைய நாளை எதிர்பாருங்கள் என்றார்கள். அமானித மோசடி என்றால் என்ன என்று அந்த சஹாபி, ஃபகைப இலாதுஹா, அமானித மோசடி என்றால் அது எப்படி என்று கேட்கின்றார்கள். சொன்னார்கள், இலா உஸ்திரல் அம்ர் இலா கைரி அஹ்லி ஃபந்தலிரி ஸாஅ, ஒரு பொறுப்பு தகுதி அற்ற ஒரு மனிதனிடம் பொறுப்படைக்கப்படுமானால், ஒப்படைக்கப்படுமானால் அந்த நேரத்தில் கியாமத்துடைய நாளை எதிர்பாருங்கள் என்றார்கள். ஒரு தகுதியான ஒரு மனிதனிடம் இருந்து தகுதி பறிக்கப்படுவதும் இதுவும் கியாமத்துடைய அடையாளம்தான். தகுதி அற்ற ஒரு மனிதனுக்கு தகுதியை கொடுப்பதும் இதுவும் கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றுதான். எனவே யார் யாருக்கு தகுதிகள் இருக்கின்றன, நிர்வாகத்திற்கு தகுதியானவர்கள், ஆசிரியராக இருப்பதற்கு தகுதியானவர்கள், அதிபர்களாக இருப்பதற்கு தகுதியானவர்கள், அரச நிறுவனங்களில் இருப்பதற்கு தகுதியானவர்கள், தனியார் நிறுவனங்களை நடாத்துவதற்கு தகுதியானவர்கள் என்று இன்னொரு அண்ண அம்சங்களுடன் ஒரு மனித வாழ்வு கலந்திருக்கின்றது, ஒரு சமூகம் ஒன்றுபட்டிருக்கின்றது. இதிலே அங்கு இருக்கக்கூடிய தலை சிறந்தவர்கள், சமூக நலன் விரும்பிகள், உலமாக்கள் போன்றவர்களின் கணிப்பீட்டில் யார் இந்த பொறுப்புகளுக்கு தகுதியாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் நியமிக்கப்பட வேண்டும் என்பதே இந்த ஹதீஸுடைய சுருக்கமாக இருக்கின்றது. அரசியல் பலத்தை பாவித்து, அதிகாரங்களை பாவித்து, அவர்களுடைய செல்வாக்குகளை பாவித்து, வீட்டோ பவரை பாவித்து இப்படியான தகுதிகளை பெற்றுக் கொள்கின்ற ஒரு காலம் வந்தால், அது எதுவாக இருந்தாலும் சரி, பள்ளிகளுடைய நிர்வாகங்களாக இருக்கட்டும், மதரசாக்களுடைய நிர்வாகங்களாக இருக்கட்டும், பாடசாலை நிறுவனங்களாக இருக்கட்டும், இதே போன்று இருக்கின்ற பொது நிறுவனங்கள், பொதுவாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சொசைட்டிகள், எதுவாக இருந்தாலும் தகுதி அற்றவர்கள் ஏதோ ஒரு குறுக்கு வழியால் அதனை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பார்களே ஆனால் இது கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று என்பதாக நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவாக சொன்ன இந்த ஹதீஸ் புகாரியிலே இடம்பெற்று இருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன் அவர்கள் இதனை அறிவித்திருக்கின்றார்கள். அதே போல நாம் கலந்திருக்கின்ற எங்களுடைய சமூக வாழ்வில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கட்டம்தான் பாடசாலை. அதே போன்று இருக்கின்ற மதரசாக்கள் போன்ற இடங்கள், ஒரு ஆசிரியரை எடுத்துக் கொள்ளுங்கள், இவர் எப்படி ஒரு அமானிதம் பேண வேண்டும், இதையும் அழகாக எங்களுக்கு உற்று நோக்கலாம். ஆசிரியராக இருப்பவர் அவருடைய பாடசாலைக்கு அவர் 7:45, அதாவது 7:45 அவர் பாடசாலையில் இருக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். இதுதான் அவருடைய நேர சூசி, இதுதான் அவருடைய டைம் டேபிளாக இருந்தால் இவர் அந்த வகுப்புக்கு முதலாவது பாடத்திற்கு அவர் 7:46 செல்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 1 தாமதித்து அந்த முதலாவது பாடத்திற்கு அந்த ஆசிரியர் செல்கின்றார் என்றால் அந்த வகுப்பில் ஒரு 30 இருக்கின்றார் என்றால் இவர் அந்த 30 குழந்தைகளுடைய 30 மாணவர்களிடம் இருந்தும் ஒவ்வொரு நிமிடத்தை இவர் திருடிய ஒரு அமானித மோசடிக்கார். ஆசிரியர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அரச நிறுவனங்களில் வேலை செய்கின்றவர்கள், தனியார் நிறுவனங்களிலே அதாவது தன்னுடைய தொழிலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு 8 வேலை செய்வதுதான் அந்த ஊருடைய வளமையாக இருந்தால் அவர் அந்த 8 அவர் தகுந்த முறையில் கணிக்காவிட்டால் இந்த முதலாளிகளிடத்திலிருந்து தப்பிக் கொள்ளலாம். ஆனால் மாலிக்குல் முல்க், எல்லாருக்கும் அரசனாகிய அந்த ரப்புல் ஆலமீனுடைய இந்த அமானிதத்துக்கு மோசடி செய்ததனால் அந்த இறைவனிடம் தப்பிக்கொள்ள முடியாமல் போய்விடும். நீங்கள் அந்த 30 திருடி இருக்கின்றீர்கள். யாராக இருந்தாலும் இதே முறை பேணப்பட வேண்டும். இது 30 என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவர் எத்தனை மணித்தியாலங்களை திருடுகின்றார். 1 திருடுவதனால் அந்த ஒரு வகுப்பில் இருக்கின்ற 30 இவர் 30 அப்படி செய்யும் போது 15 அவர் திருடி கொண்டிருக்கின்றார், மோசடி செய்து கொண்டிருக்கின்றார். இது போன்ற இது ஒருவர் இருவருக்கல்ல, அனைவருக்கும் சமமான ஒரு விடயம். எனவே இறைவன் குர்ஆனிலே கூறுகின்ற முறைப்படி நாங்கள் பார்த்தால் இறைவனுடைய கட்டளைகளில் ஒன்று சூரா அன்னூர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நபியே முஃமின்களான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுடைய பார்வையை கீழ் நோக்கி கொள்ளும்படி, அவர்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி என்று ஒரு கட்டளை வருகின்றது. நபியே நீங்கள் உங்கள் சமூகத்துக்கு சொல்லுங்கள், முஃமின்களான ஆண்களுக்கு சொல்லுங்கள். இதே அடுத்த வசனம் சொல்கின்றது, வகுல்லில் முஃமினாத் யகுல்லு மின் அபசாரிஹின் வயஹ்ஃபுதுன ஃபுரூஜஹுன், பெண் அதாவது முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்களுடைய பார்வைகளை கீழ் நோக்கி கொள்ளும்படி, அவர்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி என்று இறைவன் சொல்கின்றான். இது எதனை காட்டுகின்றது? ஒருவர் பார்க்க கூடாத பார்வை பார்க்க கூடாது. கண்ணால் செய்கின்ற அமானித மோசடி என்ன? ஹராமான பார்வையை பார்க்கின்றார். உதாரணத்திற்கு தேவையற்ற சினிமா படங்களை பார்க்கின்றார். இல்லாவிட்டால் அஜினபியாவான அவருக்கு தடை செய்யப்பட்ட வீதியிலே இருக்கின்ற பெண்களை பார்க்கின்றார். பெண்களாக இருந்தால் தடை செய்யப்பட்ட அஜினபியான ஆண்களை பார்க்கின்றார். இவர் பார்வை முறையில் இறைவனுடைய அமானிதத்துக்கு இவர் மோசடி செய்து கொண்டிருக்கின்றார். கேள்வி, ஒரு இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் சூரா லுக்மானுடைய 1 மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள் வீணான பேச்சுக்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய சிலர். வீணான பேச்சு என்ற லஹுல் ஹதீஸ் என்ற இந்த வாக்கியம் இதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன் அவர்களுடைய ஒரு தஃப்ஸீர் விளக்கம் இருக்கின்றது. லஹுல் ஹதீஸ் என்றால் என்ன என்று அவரிடத்திலே கேட்கின்றார்கள் தாபிஊன்களில் ஒரு சாரார். அதற்கு மூன்று தடவை சத்தியமிட்டு சொன்னார்கள். இந்த இடத்திலே உள்ள வீண் பேச்சு என்றால் என்ன தெரியுமா? இது இசை கலந்த பாட்டுக்கள் என்று சொன்னார்கள். உள்ளடங்கிய இசை கருவிகளுடன் உள்ளடங்கிய இசைதான் என்று சொன்னார்கள், பாட்டுதான் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் தடை செய்யப்பட்ட கேள்வியை காதால் கேட்கின்றானா? இவன் அமானிதத்திற்கு மோசடி செய்கின்றான், இறை கட்டளைக்கு இவன் மாற்றம் செய்கின்றான், அமானிதம் பேணுகின்ற தன்மை இல்லை இவரிடத்திலே. இன்று எத்தனை இடங்களில் தெரு தெருக்களாக சாதாரணமாக ஒரு கடைக்கு நாங்கள் தேநீர் அருந்துவதற்கு ஒரு கடைக்கு ஏறினால் கூட அந்த கடையிலே இன்று இசை இசைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதாவது இறை கட்டளை மிதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பது அடையாளம். இன்று இவைகளை பற்றி சிந்திப்பதில்லை. ஒரு வேலை தளத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த வேலை தளத்தில் பாட்டுகள் கேட்காமல் இசைகள் இசைக்கப்படாமல் அங்கு வேலையே நடத்தப்படுவதில்லை. இது இன்று எங்கள் வளமையாக மாறிவிட்டது. உடம்புக்கு உயிர் தேவை என்பதைப் போல இவனுடைய இதயத்திற்கு இசை தேவை என்ற அளவுக்கு இவன் சைத்தானியத்துடைய தன்மைகளினால் பீதிக்கப்பட்டிருக்கின்றான். சாதாரணமாக ஒரு திரீவில் ஒரு முச்சக்கர வண்டி இதில் செல்லக்கூடிய நேரத்தில் கூட இந்த இசையை ஒரு தாராளமாக பகிர்ந்து கொள்கின்ற மக்களாக அதை கேட்பதில் ஒரு இன்பம். சைத்தான் சொல்கின்றான், உலகத்திலே இருக்கின்ற சைத்தானியத்தான தன்மை உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஆதமுடைய மக்களில் சிலரை நான் உலகத்தில் அலங்கரித்து காட்டுவேன், எல்லா விடயங்களும் அழகாக தென்படும். இப்படி அவர்களை மாற்றி அவர்களை நரகத்திற்கு தகுதியானவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னான். இப்படியான சைத்தானுடைய ஹபாயில்கள், சைத்தானுடைய வலைகளில் சிக்கிய எத்தனையோ சகோதரர்களை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் அமானிதத்திற்கு மோசடி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதே இதனுடைய சுருக்கம் என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது எந்த அளவிற்கு பேணப்பட வேண்டிய ஒரு அம்சம் என்றால், ஃபத்ஹு மக்காவுடைய நேரம், மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது, நபியுல்லா எந்த விதமான அமர்க்களமும் இல்லாமல் எந்த அடித்தடியும் இல்லாமல் 10,000 சஹாபாக்களுடன் ஒரு சிங்கத்தை போன்று அப்படியே மதீனாவில் இருந்து மக்காவை வந்தடைகின்றார்கள். அவருடன் யுத்தம் செய்வதற்கு அந்நாளில் யாருக்கும் அல்லாஹ் தைரியத்தை கொடுக்கவில்லை. அப்படியே வருகின்றார்கள் கஅபாவை நோக்கி. கஅபாவுக்கு வந்தவுடன் அங்கே கஅபா பூட்டு போடப்பட்டிருக்கின்றது. கஅபாவுடைய சாவி எங்கே என்று நபியுல்லாஹ் வினவுகின்றார்கள், தேடி பார்க்கின்றார்கள் யாரிடம் இருக்கின்றது. உஸ்மான் என்ற ஒரு மனிதனிடத்திலே இருக்கின்றது. அவர் ஓடி ஒளித்திருக்கின்றார், ஒரு இடத்திலே ஓடி ஒளித்திருந்தார். சாவியை எடுத்து வாருங்கள் என்று சொல்ல ஓடி செல்கின்றார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அங்கு சென்றவுடன் உஸ்மானே சாவியை கொடுத்துவிடு என்று சொல்கின்றார்கள். சொல்கின்றார்கள், உங்களையும் உங்களை சார்ந்து இருக்கின்ற யாரையும் நான் நம்பக்கூடியவனாக இல்லை. உங்களுடன் இருக்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு தூதராக நான் நம்பி இருந்தால் இந்த சாவியை உங்களிடத்திலே நான் கொடுத்திருப்பேன் என்றார்கள். இதையும் கேட்டுவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பலவந்தமாக அந்த உஸ்மானை பிடித்து குலுக்குகின்றார். அவருடைய கையை பிடித்து கையிலே பொத்திக் கொண்டிருந்த அந்த சாவியை அப்படியே விரித்து எடுக்கின்றார். எடுத்து பலவந்தமாக பறித்து கொண்டு சென்று நபியுல்லாவிடம் கொடுக்கின்றார்கள். அந்த சாவியை கொடுத்ததும் அந்த கஅபா திறக்கப்படுகின்றது. கஅபாவின் உள்ளே செல்கின்றார்கள். 365 தெய்வங்கள், இவைகள் அனைத்துக்கும் தலைவராக இருந்த ஒரு தெய்வம் ஹூபல். இதை வரலாற்றிலே நாம் படித்திருக்கின்றோம். எல்லா தெய்வங்களையும் அப்படியே உடைத்து தள்ளுகின்றார்கள். குல் ஜா அல் ஹக் வஸஹக அல் பாதில், உண்மை வந்துவிட்டது, பாத்தில் அழிந்து விட்டது என நபியே நீங்கள் கூறுங்கள் என்ற இந்த வசனத்தை ஓதிய வண்ணமே நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தெய்வங்களையும் உடைத்து தள்ளுகின்றார்கள். ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில் கஅபாவின் உள்ளேயே இரண்டு ரகாத்துக்கள் தொழுதார்கள் என்றும், இன்னும் ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில் கஅபாவுக்கு வெளியே வந்து இரண்டு ரகாத்துக்கள் தொழுதார்கள் என்றும் இருக்கின்றது. இதனால் தான் கஅபாவின் உள்ளே தொழ முடியுமா, அது எந்த திசையை நோக்கி தொழுகின்ற தொழுகை, தொழ முடியுமா முடியாதா என்பதனை இந்த இரண்டு ஹதீஸுகளை மையமாக வைத்துத்தான் உலமாக்கள் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கின்றார்கள். இதனை எல்லாம் செய்துவிட்டு வெளியில் வருகின்றார்கள் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வந்தவுடன் அவருடைய முன்னால் தென்படுகின்றார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஏற்கனவே அந்த கஅபாவுடைய நீர் புகற்றுகின்ற பொறுப்பு அவரிடம்தான் இருந்தது. வாட்டர் சப்ளை முழு ஏரியாக்களிலும் இருந்து எல்லா பிராந்தியங்களிலும் இருந்து வருகின்ற மக்களுக்கு தண்ணீர் புகட்டுகின்ற பொறுப்பு அவரிடம்தான் இருந்தது. ஆனால் இந்த கஅபாவை புனர் நிர்மாணம் செய்கின்ற அல்லது பழுது பார்க்கின்ற பொறுப்பு உஸ்மான் என்ற நபரிடம் இருந்தது. இப்போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். எனவே அந்த கஅபாவுடைய சாவியை என்னிடம் தந்து விடுங்கள் என்று நபியுல்லாவிடம் கேட்கின்றார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உடனே நபியுல்லா அதனை கொடுத்து விடுகின்றார்கள். கொடுத்து விட்டதும் அங்கே இறங்குகின்றது ஒரு வசனம், அதுதான் இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகின்றான் அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடம் ஒப்படைக்கும்படி என்ற வசனம் அப்போதுதான் இறங்கியது. இந்த வசனத்தை கண்டதும் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடுக்கிட்டு போனார்கள். அவர் விழிப்புணர்வு பெற்றுக் கொண்டார்கள். அப்படியானால் நான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்தது இது தகுதி அற்ற ஒருவரிடம் கொடுக்கப்பட்டதாக அல்லவா இது கருதப்படுகின்றது, இது யாரிடம் இருந்ததோ அவரிடமேயே இது ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று நினைத்து அந்த சாவியை எடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கொடுத்து விடுகின்றார்கள். இதனை யாரிடம் இருந்து நீ பிடுங்கிக் கொண்டு நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தீர்களோ அவரிடமேயே இதனை ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்ல அந்த உஸ்மானிடம் செல்கின்றார்கள் அலி ரலியல்லாஹு அன். அங்கே உஸ்மான் ரலியல்லாஹு உஸ்மான் என்ற அந்த நபருக்கு ஒரே சிரிப்பு. என்னவென்றால் அங்கு ஒரு வாக்கியம் சொல்கின்றார். நாம் சொல்வோம் எங்களுடைய இந்த புலக்க பாசையில் சொல்வோம், புலி போன்று வந்தீர்கள், பொட்டி பாம்பு போன்று இப்போது அடங்கி இருக்கின்றீர்களா என்று சொல்வதை போல சொன்னார்கள். என்னை பலவந்தப்படுத்தினீர்கள் அல்லவா, என்னை நோவினைப்படுத்தினீர்கள் அல்லவா, இப்போது மிருதுவாக வந்து இருக்கின்றீர்களே என்று சொன்னார்கள். ஆம், உங்கள் விடயத்தில் இறைவனுடைய வசனமே இறங்கி இருக்கின்றது, இதோ பிடித்துக் கொள்ளுங்கள் சாவி என்று ஒப்படைக்கப்பட்டது அந்த உஸ்மானிடத்தில். அதற்கு பின்னால் சொன்னார் அஸ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நபியுல்லாவிடம் சென்று சொன்னார்கள். நீங்கள் இறைவனுடைய உண்மையான தூதர் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்று அந்த உஸ்மான் என்பவர் ரலியல்லாஹு அன் என்ற பட்டியலிலே சேர்ந்து கொள்கின்றார். இவர்தான் உஸ்மான் இப்னு தல்ஹா அல் ஹஜபி என்று சொல்கின்றோம். அப்போதென்றால் பாருங்கள், நபியுல்லாவுடைய உறவாக இருந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே இந்த சதானத்துல் பைத் அந்த புனர் நிர்மாண வேலை பழுது பார்க்கின்ற கஅபாவுடைய பொறுப்புக்கு அவரே தகுதியாக இருக்கவில்லை, இந்த உஸ்மான் இப்னு தல்ஹா அல் ஹஜபி தான் தகுதி என்பதற்கு அங்கு சாட்சியாக அல்லாஹ் அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்தையே இறக்கி காட்டினான். பின்பும் இத்துடன் முற்று பெறவில்லை, மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகின்றார்கள். இறங்கி சொன்னார்கள், இதற்கு பிறகு கியாமத்துடைய நாள் வரை கியாமத்து பரியந்தம் இந்த சாவி உஸ்மானுடைய அவுலாதுகளில் தான் இருக்க வேண்டும், உஸ்மானுடைய பரம்பரையில் தான் இருக்க வேண்டும். இன்று முஹம்மது பின் சல்மான் சவுதியுடைய முடிசூடுகின்ற மன்னன், இவருடைய காலத்தில் கூட அவரை பலரும் பலவிதமாக சர்வாதிகாரம், பாவத்துக்கு துணை போகின்றவர் என்றெல்லாம், அது இரண்டாவது பிரச்சினை. இந்த காலத்தில் கூட உஸ்மான் இப்னு தல்ஹா அல் ஹஜவி உடைய பரம்பரையில் தான் அந்த கஅபாவுடைய சாவி இருக்கின்றது. அமானிடம் பேணப்படுகின்றதா இல்லையா, இவைகளை நாம் உற்று நோக்க வேண்டும். எங்கள் குழந்தை, இவர்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஆகப்பெரிய அமானிடம், இதிலே நாங்கள் கரிசனை காட்டுகின்றோமா? பிள்ளையை பெற்று போடுவது மாத்திரமல்ல, பிள்ளையை வளர்க்க வேண்டும். பிள்ளைகள் அது எதிர்காலத்து ஒரு சந்ததி. துருக்கி நாட்டுடைய ஒரு பழமொழி இருக்கின்றது, நீங்கள் தொழுகின்ற நேரத்திலே உங்களுக்கு பின் வரிசைகளில் இருந்து சிறு குழந்தைகளுடைய சப்தம் வரவில்லையானால் உங்களுடைய எதிர்கால சந்ததி இபாதத்தை விட்டும் நிராசையானவர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இன்று எங்களுடைய முன் சப்புகளில் இருக்கின்ற பயோதிபர்கள், நலன் விரும்பிகள், வணக்கசாலிகளுடைய பின் வரிசைகளில் இருந்து குழந்தைகளுடைய சப்தம் வருகின்றதா? இதை பார்க்க வேண்டும். தந்தை வீட்டில் இருந்து கொண்டு மகனே நீ தொழப்போ என்று சொல்வதல்ல, மகனே வா தொழுவதற்கு என்று கையுடன் அழைத்து வருகின்றவர் இவர். அமானிடம் பேணுகின்ற ஒரு மனிதன் தனது மகனுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு நல்ல மனிதனாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது. இன்று குழந்தைகள் பலவிதமான பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சென்ற வாரமும் எத்தனையோ இடங்களில் தலைப்பு கொடுக்கப்பட்ட குதுபாக்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. அல் முஹத்தரான், அல் முஸ்கிரான், போதை வஸ்துக்கள், இப்படியான தலைப்புகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று எங்கெல்லாம் குரல் கொடுத்தாலும் தாயின் மடியில் வளருகின்ற குழந்தைக்கு வீட்டிலே தர்பியா செய்யப்பட வேண்டும், அங்கிருந்தே அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். இந்த அமானிடத்தில் பெற்றோராகிய நாங்கள் எந்த அளவிற்கு நாம் கவனம் செலுத்துகின்றோம்? குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு சென்றுவிட்டு வருகின்ற போது அவனுடைய பைகளில் என்ன இருக்கின்றது, இவனுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கின்றது, திடீரென ஒரு நாள் வந்து கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றான், அது எப்படி வந்தது என்பதை கூட இந்த பெற்றோர் அவதானிக்க வேண்டும். உன்னுடைய பையிலே ஏதோ ஒரு பொருள் அதிகமாக இருக்கின்றது, இது எங்கிருந்து கிடைத்தது என்று பார்ப்பதும் இந்த பெற்றோர் செய்கின்ற ஒரு கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஆண் குழந்தைகள் மாத்திரமல்ல, பெண் குழந்தைகள் இன்று வீட்டின் உள்ளே இருந்து கொண்டு முழு உலகத்தையும் சுற்றி வருகின்ற ஒரு காலம் இது. எனவே எங்கள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கின்றார்களா, அல்லது ஸ்மார்ட் போனை கையில் கொடுத்து அவர்களை நாமே அமானுட மோசடி செய்து அவளை நரகத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். மானம் பறந்ததற்கு பிறகு, மானம் கீறி கிழிக்கப்பட்டதற்கு பிறகு கையேந்துவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. உலமாக்களிடம் வருகின்றார்கள் சில பெற்றோர், பெற்றோர் குழந்தைகளை பற்றி இரத்த கண்ணீர் வடிக்கின்றார்கள், சொல்கின்றார்கள், ஆலிம்சா ஹசரத் அவர்களே, நான் எனது மகனை அழகாகத்தான் வளர்த்தேன், ஆனால் இன்று நான் புத்தி சொன்னால் அவன் எனக்கு அடிக்க வருகின்றான் என்கின்றார்கள். வெட்கம் இருக்கின்றதா இந்த பெற்றோருக்கு? அந்த அளவிற்கு மோசமான சூழலில் அவன் வளர்க்கப்பட்டிருக்கின்றான். அவனுக்கு என்னவென்றும் இல்லை. பெற்றோர் காலையிலேயே சென்று விடுகின்றார்கள் ஒவ்வொரு விதமான தொழிலுக்காக, மாலையில் வருகின்றார். இன்னும் சிலர் சென்றவர்கள் இரண்டு வருடங்கள் கழித்து வெளிநாடுகளில் இருந்து வருகின்றார்கள். இந்த தொழிலெல்லாம் தடையானது என்று சொல்ல வரவில்லை. உங்கள் குழந்தைகளுடைய விடயத்தில் அமானிடம் பேணப்பட்டிருக்கின்றதா? சூரா அல் ஹுஜுராத் நிறைய சட்ட திட்டங்கள் சொல்கின்றது, சூரா அன்னூர் பெண்கள் சம்பந்தமான எத்தனையோ சட்டங்களை சொல்கின்றது. இவைகளெல்லாம் எங்கள் பெண் குழந்தைகளுக்கு ஊட்டப்பட்டிருக்கின்றதா, இவைகளை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். கியாமத்தில் அந்த நாளில் சொல்வார்கள், எனது பெற்றோர் எனக்கு குர்ஆனை சொல்லித்தரவில்லை, குர்ஆனுடைய சட்டதிட்டங்களை சொல்லவில்லை, மஹ்ரம் அஜ்னபி என்றால் என்னவென்று கூட சொல்லவில்லை, இப்படி எங்களை போட்டுக் கொடுப்பதற்கே இன்று எங்கள் குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்பதனை பெற்றோர் மறந்துவிடக் கூடாது. இன்று சாதாரண வயதில் இருக்கின்ற வாலிபர்கள் உட்பட வயோதிபர்கள் வரை எத்தனையோ விதமான பாவங்கள் செய்து செய்து இதயங்கள் துருப்பிடித்திருக்கின்றது. இவைகளெல்லாம் பலவிதமான சோதனைகளின் மூலம் ஏற்படக்கூடிய ஒன்று. இதிலே நாங்கள் கவலையினமாக இருந்து விட்டோமே ஆனால் எம் சமூகம் இன்னும் இதிலே மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு செல்லலாம். எனவே அமானிதம் என்ற இந்த விடயத்தில் நாம் மிகவும் கரிசனையாக இருந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர் சிலருடைய கருத்துப்படி இவர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களுடைய ஆசான் என்பதாகவும் மக்கள் எழுதியிருக்கின்றார்கள், கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இவர் தன்னுடைய ஊரிலிருந்து மர்வர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராந்தியம், அது மிகவும் தூரமான ஒரு இடம், தன்னுடைய ஊரில் இருந்து அங்கே செல்கின்றார்கள் கல்வி கற்பதற்காக. வகுப்பிலே இருந்து கொண்டு ஹதீஸுகளை இம்லா செய்து கொண்டிருக்கின்றார், எழுதி கொண்டிருக்கின்றார். தன்னுடைய பேனா உடைந்து விடுகின்றது. களம், களம் என்றால் எங்களுக்கு தெரியும், இந்த காலம் மாதிரி அல்ல, மிகவும் எளிய முறையில் உள்ள ஒரு விதமான பேனா, இது உடைந்து அல்லது அதனால் எழுத முடியாத ஒரு நிலைக்கு அந்த களம் மாறிவிடுகின்றது. பக்கத்தில் இருந்த நண்பனிடத்தில் ஒரு களமை வாங்கி அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றார். பின்பு பல நாட்களுக்கு பிறகு அந்த மர்வ என்ற பிரதேசத்தில் இருந்து தன்னுடைய ஊரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அரைவாசி தூரத்தையும் தாண்டியதற்கு பிறகு அவருடைய நினைவில் வருகின்றது, எனது நண்பனிடத்திலிருந்து சக தோழனிடத்திலிருந்து எடுத்த அந்த பேனாவை எடுத்த அந்த கலமை நான் திருப்பி கொடுக்கவில்லையே, அது என்னிடத்திலேயே இருக்கின்றதே என்று நினைத்தவர் உடனடியாக அந்த பிரயாணத்தை திருப்புகின்றார். மர்வ என்ற ஊருக்கு மறுபடியும் செல்கின்றார். வெறுமனே சொற்ப காசிக்கு வாங்க வேண்டிய களம், ஒரு நேரம் அந்த சகோதரன் அதனை மன்னித்தும் இருக்கலாம், ஆனால் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. அங்கு சென்று பல தூரங்கள் சென்று அந்த களமை ஒப்படைத்து விட்டு வந்தார். இது சாதாரண விடயம். இன்று நாம் எத்தனை விடயங்களை இரவலாக வாங்குகின்றோம், திருப்பி கொடுப்பதற்கு மறந்து விடுகின்றோம், கடனை எடுக்கின்றோம், கொடுக்கின்ற சிந்தனையே எங்களுக்கு கிடையாது, கூலிக்கு வாங்குகின்றோம், ரெண்டுக்கு வாங்குகின்றோம், அந்த பொருள் மிக குறையான முறையில் அல்லது மிகவும் மோசமாக உடைக்கப்பட்ட நிலையில் எல்லாம் இதனை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுகின்றோம், நஷ்ட ஈடே கொடுக்காமல் விடுகின்றோம் என்றால் இது ஒரு விதமான அமானித மோசடி. நேரம் மிகவும் குறுகியதாக இருப்பதனால், அதாவது ஒரு தடவை ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன் அவர்களுடைய காலம், அவருடைய ஆட்சியை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், அவர் எவ்வளவு நேர்த்தியாக ஆட்சி செய்தவர் என்பது நாம் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்பதல்ல. அவர் மாறு வேடம் போட்டு அந்த ஊரிலே ஒரு அதாவது சுற்றி வருகின்றார். வருகின்ற போது அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவமாகவும் இருக்கலாம், ஒரு தாயும் மகளும் பால் கறக்கின்றார்கள், மிருகத்தில் பால் கறந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அன்றைய நாள் கறக்கப்பட்ட பால் அது மிக குறைவாக இருந்தது. தாய் சொல்கின்றால், குடும்பத்திற்கு புழைப்புக்கு ஒரே வழி இந்த பால் விற்பனை தான், இன்று இந்த பால் கூட எங்களுக்கு சரியாக வரவில்லை, இதிலே சற்று தண்ணீரை கலந்து விடுவோம் என்று சொல்லிவிடுகின்றார் அந்த தாய். அங்கே இருந்தால் ஒரு சமுதாயத்தின் கண் என்று சொல்கின்ற ஒரு ஆத்மீக சிந்தனை கொண்ட ஒரு பெண் இருந்தால் அந்த வீட்டிலே, யாரும் இல்லாவிட்டாலும் அந்த உமர் பார்க்காவிட்டாலும், உமருக்கு என்று ஒரு ரப்பு இருக்கின்றானே, அந்த உமருடைய ரப்பு இதை பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லவா, என்று தாய்க்கே பாடம் புகட்டி கொடுக்கின்ற அளவிற்கு தக்குவா நிறைந்த ஒரு மகள் அந்த வீட்டினுள்ளே இருந்தது. இப்படியான மகள்மார் எங்கள் வீடுகளில் இருக்கின்றார்களா? அதை உருவாக்க வேண்டும். இதனை பார்த்து கொண்டிருந்த அந்த ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மெய் சிலிர்த்து போய்விடுகின்றது. அப்படியே அந்த இடத்திலிருந்து நகர்ந்து சென்று விடுகின்றார்கள். அடுத்த நாள் காலையில் அனுப்பப்படுகின்றார் ஒரு தூதுவர், அந்த பெண்ணையும் மகளையும் அழைத்து வரும்படி. வந்தவுடன் விசாரிக்கின்றார்கள், இந்த விடயமெல்லாம் பரிமாறப்படுகின்றன. பின்பு கடைசியாக நீங்கள் இருவரும் செல்லலாம் என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆசிம் என்று ஒரு மகன் இருந்தார். அவர் பிரபலியமாக இல்லாவிட்டாலும் ஆசிம் என்ற ஒரு மகன் இருந்தார். இந்த மகனுக்கு உங்களுடைய மகளை திருமணம் முடித்து தர உங்களுக்கு விருப்பமா என்று அந்த தாயிடம் பொன் பேசி செல்கின்றார்கள். மகனுக்கு திருமணம் பேசப்படுகின்றது. தக்குவாவுடைய அடிப்படையில், தக்குவாவை மையமாக வைத்து, அவ்வீடு வாசல் இருக்கின்றதா, கார் இருக்கின்றதா, பெரும் பெரும் வயல்கள் இருக்கின்றதா? நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், இந்த பிரதேசங்களிலெல்லாம் சீதனத்தை பற்றி பேசவே கூடாதாம் என்று நான் அறிந்திருக்கின்றேன். அறிந்தும் இதை உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த மிம்பர் இருக்கின்றதே, இது உண்மைகளை சரியாக சொல்ல வேண்டிய இடம். அது யாரு குறுக்காக வந்தாலும் அது கியாமத்துடைய நாள் வரை இதுதான் உண்மை என்பது சொல்லப்பட வேண்டும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். அதாவது அங்கே திருமணம் பேசப்படுகின்றது. எது பேசிக்? தக்குவா. அவளுடைய இடையச்சம் அமானிதத்தை பேசுகின்ற அவளுடைய அந்த தன்மை, இதை விலையாக வைத்து இந்த ஆசிம் அந்த வீட்டுக்கு வெறுமனே ஒரு மாப்பிள்ளையாக செல்கின்றார். இந்த நீயத்துக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் ஆக பெரிய ஒரு கிஃப்டை கொடுக்கின்றான், ஆக பெரிய ஒரு பரிசாக ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்தான். ஆசிமுக்கும் அந்த மகளுக்கும் பிறந்தவர்கள் அந்த பெண் குழந்தை. அவ்விருவருக்கும் அல்லாஹ் கொடுத்த ஆக பெரிய ஒரு கிஃப்ட் தான் உமர் பின் அப்துல் அசீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உலகையே திரும்பி பார்க்க செய்தவர். கூட்டு ஜக்காத் என்றால் என்ன என்பதனை இந்த உலகத்திற்கு சொல்லி காட்டியவர். அவருடைய காலத்தில் ஒரு விடயம் நடைபெற்றிருக்கின்றது. என்ன என்றால், ஜக்காத்தை எடுக்கக்கூடியவர்கள் இல்லை, ஜக்காத்தை எடுக்கக்கூடியவர்கள் இல்லை, எல்லாரும் பணக்காரராக இருந்தார்கள். பைத்துல் மால் அது பணத்தினால் குவிந்து கிடந்தது. இதனை என்னதான் செய்யலாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு ஆலோசனை கூட்டங்கள் கூடப்பட்டன. ஆரம்பத்தில் சொன்னார்கள், உமர் பின் அப்துல் அசீதுடைய கிலாபத்தில் இருக்கின்ற போர்சஸ் எல்லாருக்கும், இவர்கள் அனைவர்களுக்கும் இலவசமாக திருமணம் முடித்துக் கொடுங்கள், இலவசமாக திருமணம் முடித்துக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அவ்வாறு அந்த பணங்கள் செலவழிக்கப்பட்டன. கடலில் இருந்து ஒரு துளி அள்ளப்பட்டால் எப்படி இருக்கும்? அந்த அளவு கூட அந்த பைத்துல் மாலால் குறையவில்லை இஸ்லாமிய சகோதரர்களே. பின்பு பலவிதமான விடயங்களுக்கு செலவழிக்கப்பட்டும் அது முடியவில்லை. இறுதியாக அந்த உமர் பின் அப்துல் அசீஸ் சொன்னார்கள், ரஹ்மத்துல்லாஹி அலை, பெரிய பெரிய மலைகளுக்கெல்லாம் ஏறி அதிலே வித்துக்களை வாங்கி தூவி விடுங்கள். இதனை அல்லாஹ்வுடைய படைப்பினங்களாகிய பறவைகள் அதனை கொத்தி சாப்பிடட்டும் என்றார்கள். அந்த அளவிற்கு விசாலப்படுத்தப்பட்டது அந்த ஹிலாபத்திலே இந்த விடயங்கள் எல்லாம். இப்படியான நல்லதொரு சந்ததி இந்த உலகத்திற்கு உதிப்பதற்கு காரணமாக இருந்தது அந்த பால் கறந்த அந்த பெண். அந்த அமானிலத்தை பேணியதன் காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவ்வளவு பெரிய ஒரு கிஃப்டை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் வாரி வழங்கினான். இதே போன்று இன்று எல்லா விடயங்களிலும் சிலர் மோசடி செய்வதை எங்களால் பார்க்க முடிகின்றது. சாதாரணமாக மிக சுருக்கி சொல்கின்றேன், வியாபாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவில் இருந்து துணிமணிகளை கொண்டு வருகின்றார்கள். இது ஜப்பான் நாட்டுடைய துணி என்று அங்கு அமானிடத்திற்கு மோசடி செய்து அங்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த வியாபாரிகளை பற்றித்தான் குர்ஆன் ஹதீஸிலே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இந்த வியாபாரிகள் இவர்கள் மோசடிக்காரர்கள், இவர்கள் ஃபுஜ்ஜாருகளாக மிகவும் பாவிகளாக கியாமத்துடைய நாளிலே எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னார்கள். இந்தியாவுடைய துணிக்கு துபாயுடைய விலை அளிக்கின்றார்கள். இதே போன்ற ஒரு சமூகம் சுஐபு நபியுடைய காலத்தில் இருந்தார்கள். சூரா ஹூத், சூரா அத்தத்ஃபீர், சூரா சுஅரா போன்ற எல்லா அத்தியாயங்களிலும் இவர்களுடைய அட்டகாசங்களை அல்லாஹ் படம் போட்டு காட்டுகின்றான், சித்தரித்து சொல்லி இருக்கின்றான். அளவை நிறுவையை சரியாக செய்து கொள்ளுங்கள், அதிலே மோசம் செய்யாதீர்கள் என்றெல்லாம் சொன்னான். இதையிலே மோசடி செய்யும் போது வாடிக்கையாளர்களுடன் இருக்கின்ற நம்பிக்கைக்கு நீங்கள் துரோகம் செய்கின்றீர்கள். சாயம் போகின்ற இந்திய துணிகளை கொண்டு வந்து இது ஒரு நாள் சாயம் போகாது, அவர்கள் ஒரு தடவை உடுத்துகின்றார்கள், கழுவியவர்களுக்கு ஏமாற்றம் நடக்கின்றது. இவன் ஒரு ஏமாற்றம் செய்தவன், இறைவனுடைய சன்னிதானத்தில் உள்ள ஒரு ஏமாளி, இவன் அவனையே ஏமாற்றிக் கொள்கின்ற ஒரு புத்தி கெட்ட ஒரு மனிதன் என்பதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்ற விடயம். எனவே இந்த வியாபாரிகள், சில தினங்களுக்கு முன்பு நான் ஒரு இறைச்சி கடைக்கு சென்றேன். சென்றவுடன் அவர் 750 இறைச்சி கேட்டதற்கு 700 கிராம் இறைச்சியை போட்டுவிட்டு 50 கிராம் முள்ளை போடுகின்றார். நான் கேட்டேன், உன்னுடைய கடைக்கு இறைச்சி கடை என்று பெயர் போட்டிருக்கின்றாய், இது முள்ளுக்கடையா என்று கேட்டேன். இதற்கு சிரித்துவிட்டு அதனை அகட்டி பின்பு இறைச்சியை போட்டு தருகின்றார்கள். இறைச்சி கடைக்காரர்கள் உட்பட பிளாட்ஃபார்ம்ல வேலை செய்கின்ற ஒவ்வொரு பொருட்களை விற்கின்ற சிறிய வியாபாரிகளுக்கும் ஹராம் ஹலாலுடைய பேணிதல் இருக்க வேண்டும். உண்மையான முறையில் தங்க வியாபாரிகள் இன்று சர்வதேச மட்டத்தில் இன்று உழைக்கின்றார்கள். ஆனால் மேலால தங்கம், உள்ளால வேறு ஏதோ ஒன்றை போட்டு தங்கத்தில் கலப்பு செய்கின்றார்கள். ஒரு அளவு இருக்கின்றது, அது பழமாவதற்கு உரமாகுவதற்கு அவ்வாறில்லாமல் பலவிதமான மோசடிகளை செய்து இப்படி பலவிதமான வியாபாரிகள். ஆனால் நல்ல முறையில் வியாபாரம் செய்கின்றவர்கள் நபிமார்களுடன் சித்தீகீன்களுடன் இருப்பதாகவும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். எனவே ஏராளமான விடயங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். நேரம் குறுகியது என்பதனால் இதை மிகவும் சுருக்கமாக சொல்லி இருக்கின்றேன். அதே போன்று எங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றும் போது இதிலே நாம் மிகவும் கரிசனையாக நடந்து கொள்ள வேண்டும். வீட்டிலே இருக்கின்ற மனைவிக்கு துணையாக இருப்பதும் ஒரு கணவனுடைய பொறுப்பு. வீட்டிலே இருக்கின்ற வேலைகளில் பங்கு போட்டுக் கொள்வதும் ஒரு கணவனுடைய பொறுப்பு. சலவை இயந்திரங்களை வாங்கி கொடுத்து விட்டோம் என்று சொல்வதற்காக துணிமணிகளை எல்லாம் அந்த பெண் தான் துவைக்க வேண்டும் என்பதற்கு அது உங்களுடைய வேலைக்காரி அல்ல. அவள் சமைக்கக்கூடிய பெண்ணாக இருப்பதற்கு அவள் உங்களுடைய சமையல்காரி அல்ல. அவர்கள் இந்த உண்மைகளை சரியாக விளங்கிக் கொண்டால் இதற்கெல்லாம் உரிமை கூறி பலவிதமான நஷ்டங்களை எங்களுக்கு ஏற்படுத்துவதற்கும் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. எனவே எல்லா விடயங்களிலும் அமானிதம் பேணப்பட வேண்டும் என்பதே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்ற ஒரு போதனை. இறை வசனங்களுடைய அபாவம் அதுவே. எனவே எங்கள் அனைவர்களையும் அமானிதங்களை பேணி நடக்கின்ற நல்லவர்கள் கூட்டத்தில் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், ஹராம் ஹலாலுடைய பேணிக்கையை தந்தருள்வாயாக. எங்கள் பாவங்களை மன்னித்து விடுவாயாக, குறைகளை மறைத்து விடுவாயாக. எங்கள் பாவங்களை விட உன்னுடைய ரஹ்மத் மிகவும் விசாலமானது யா அல்லாஹ். எங்கள் குறைகளை விட உன்னுடைய மகுபிரா மிகவும் விசாலமானது யா அல்லாஹ். எங்கள் மீது கருணை காட்டுவாயாக, எங்கள் பாவங்களை மன்னித்து விடுவாயாக, நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக, இல்மிலே பரக்கத் செய்வாயாக, கல்வியிலே அபிவிருத்தியை உண்டு பண்ணுவாயாக, வியாபாரத்தில் விஸ்தரிப்பை ஏற்படுத்துவாயாக, ஹராம் ஹலாலை பேணக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யாரெல்லாம் எங்களை விட்டு மண்ணறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, சுவனத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக, கபரை விசாலமாக்குவாயாக, ஜன்னத்துல் பிரதோசை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. நபியுல்லா கேட்ட எல்லா நலவுகளையும் உன்னிடத்தில் கேட்கின்றோம். நபியுல்லா பாதுகாப்பு தேடிய எல்லா சர்களை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய இந்த சிறிய துஆவை நபியுல்லாவுடைய பொருட்டினால் கபூல் செய்து விடுவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.
قل للكون وقل
السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். والسلام عليكم.
كم فيك سرورا وسلاما وطمئنا.